உலகில் வந்து இணையக்குழுக்கள், வலைப்பூக்கள் இப்படிங்கிற எண்ணிக்கை வந்து எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்கு.
ஆமா,
ஏராளமான கருத்து பரிமாற்றங்கள் உலகளாவிய நடந்துகிட்டு இருக்கு.
ஆமா,
தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை என்ன வேணாலும் எழுதிடுறாங்க. இதனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன ஏற்பட்டிருக்கு? இணைய குழுக்கள்னாலேயோ வலைப்பூக்களினுடைய வருகையினாலேயோ இன்றைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இல்லை விழிப்புணர்ச்சியோ இல்லை எப்படி உங்களுடைய பார்வையில் அது எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
இந்த 10 ஆண்டு காலகட்டங்களில் நான் வந்து சில எடுத்துக்காட்டுகளை, அனுபவித்த எடுத்துக்காட்டுகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1998 நான் வந்து தமிழ் ஃபோரம் அப்படின்னு ஒரு ஆங்கில கருத்து பரிமாற்ற குழு ஆரம்பித்த பொழுது, சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு குழுமம் வந்து சிங்கப்பூரில் ஒரு பகுதியில் வந்து பாலர் பள்ளி வந்து தமிழில் இல்லை அப்படின்னு ஒரு குறைபாடு வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பாலர் பள்ளிகள் இருக்கின்றன, தமிழில் போதனை செய்கிறாங்க, ஆனால் எண்ணிக்கை மிகவும் குறைவு, 5 கூட இருக்காது. குறிப்பிட்ட ஒரு இடத்துல தமிழ் பாலர் பள்ளி இல்லை அப்படின்னு ஒரு குறை வந்தது. பிறகு மற்றொரு நண்பர் போட்டிருந்தார், தேவையிருந்தால் நான் வேணா ஒரு பாலர் பள்ளி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் போட்டிருந்தார். இன்னொருத்தவங்க போட்டாங்க, ஏன் அப்படியா, அதுக்கு வேண்டிய வழிமுறை என்ன ஆராய்வோமே அப்படின்னு போட்ட பிறகு இப்படி ஒரு 6 மாதம் அது கருத்து ஓடியது. பிறகு அந்த கருத்தின் விதை தான் வித்யா பாலர் பள்ளி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இப்போ ஒரு 10 ஆண்டு காலமாக சிங்கப்பூரிலே ஒரு வித்யா பாலர் பள்ளி என்று ஆரம்பித்து இப்போ கிளை ஒன்று ஆரம்பித்து 2 கிளைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இது இணையத்தின் மூலமாக வந்து ஒரு நற்செய்தி. மற்றொன்று, ஒரு 10 வயது பள்ளிக்கூட மாணவன் லுக்மேனியா என்ற ஒரு நோய் கண்டு ஆஸ்பத்திரி சேர்க்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ரத்ததானம் தேவைப்படுகிறது. சிங்கப்பூரில் நடந்தது, பல்கலைக்கழக ஆஸ்பத்திரி படுத்திருக்கிறான். அவனுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு ஒருத்தர் இமெயில் போட்டார். அதை உடனே அங்கே இருக்கிறவங்க விரிந்து பறந்து ஓ சொல்லுவீங்களா, ஒரு வந்த ஒரு கடிதத்தை நீங்கள் 10 பேருக்கு அனுப்பிவிடுவீங்க, அந்த 10 பேர் 10 100 ஆகும் 100 1000 ஆகும்னு போயிட்டு அதை அடுத்த 2 3 நாள் அவங்க போய் ரத்தம் கொடுத்து அவங்களால இந்த உதவி பண்ணிருக்கிறாங்க. தமிழ் உலகத்தில் மலேசியாவில் இருக்கிற வெற்றிவேல் என்பவர் குளுவாங்கடா மாநிலத்திலிருந்து வந்து தன்னுடைய தமிழ் பள்ளியில் பள்ளிக்கூடம் இருக்குது, மாணவர்கள் இருக்கிறார்கள், படிக்க புத்தகம் இல்லை என்று குறை கொண்டார். ஒரு இணையம் மின்னஞ்சல் போட்டிருந்தார் தமிழில், இந்த மாதிரி எங்களோட பள்ளிக்கூடத்தில் குழுவாங்கிற மலேசியாவில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் இருக்குது, மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் படிக்கிறதுக்கு தமிழ் புத்தகம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டார். தமிழ் உலகத்தில் இருக்கும் அன்பர்கள் அமெரிக்காவில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பணம் கொடுத்து ஏறத்தாழ ஒரு 300 புத்தகங்கள் நானே சென்னையில் வந்து புத்தகத்தை வாங்கி சிங்கப்பூருக்கு கொண்டு போய் சிங்கப்பூரிலிருந்து திரு ஆ பழனியப்பன், சிங்க கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு 3-4 பேர் அந்த புத்தகத்தை சுமந்து கொண்டு வாகனத்தில் கொண்டு போய் அந்த நிகழ்ச்சியில் முத்தமிழ் விழா என்று நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியரிடம் நாங்கள் புத்தகத்தை ஒப்படைத்தோம். முகமறியா முகங்கள் இல்லையா, ஆனால் புத்தகம் சிந்திச்சு. என்ன இது சின்ன எடுத்துக்காட்டுகள் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு வெற்றிவேல் எப்படி இருப்பான்னு தெரியாது, அரேபியா இருக்கிற நாடுகளில் இருக்கிற வடகிழ நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றிவேல் எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கும் வெற்றிவேல் எப்படி இருக்குன்னு தெரியாது. முகமறியாத முகத்துக்கு பணத்தை போட்டு நாங்கள் எடுத்து உதவி பண்ணியிருக்கிறோம். இணையத்தில் வந்து இருமுனை கத்தி சொல்லுவோம் இல்லையா, அப்படி தான், நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, அதை வலைப்பூவாகவும் இருக்கட்டும். எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளலாம், தவறு கிடையாது. உங்களுடைய படைப்புகளை எடுத்து வைக்கலாம், கவிதைகளை எடுத்து வைக்கலாம், ஆனால் மற்றவரை புண்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இன மன ரீதியாக யாரையும் புண்படுத்தாமல் பொதுவான கருத்துக்களை வைக்க வேண்டும். சிங்கப்பூரில் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக வலைப்பதிவுகளை எண்ணங்கள் பரிமாறுவதற்கு தடை கிடையாது, ஆனால் ஒரு எல்லை உண்டு, எல்லையை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன அதனால் எங்களோட பார்வையை அப்படியே நாங்கள் பார்க்கணும். வலைப்பு பதிவு நன்மை, எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளலாம், மின்னஞ்சல் மூலமாகவோ கருத்து பரிமாற்றிக்கொள்ளுங்களோ. நாளைக்கு முகமறியாக முகங்களை இன்னைக்கும் சிங்கப்பூரில் பல அன்பர்கள் இந்தியாவிலிருந்து விளையாட்டுக்கு போகிறவர்களுக்கு சிங்கப்பூர் நின்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு இமெயில் போட்டு நாங்கள் வரோம் உங்களை பார்க்கணும்னு வாங்க, வாங்க பார்த்துருப்போம். அந்த உபசரிப்பு இன்றைக்கு நாங்கள் செய்கிறோம். அதே போல் நான் இங்கே வந்தேன்னா எனக்கு தொடர்பு கொண்டு வந்துக்கிறீங்களா பார்க்க வரணும் அப்படின்னு நிச்சயமாக பார்த்துருப்போம். அப்படி பல நண்பர்கள் நாங்கள் எங்களுக்கு அந்த அறிமுகம் உண்டு, முகமறியா நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள்.
இணைய உலகில் வந்து போலி பெயர்கள், போலி முகவரிகள் இப்படி நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து தவறான சில அந்த இணையுலகில் வரக்கூடிய கருத்துக்களில் வந்து ஓரளவுக்கு நம்பிக்கைத்தன்மை ரொம்ப குறைவு அப்படிங்கிற கருத்து வந்து இன்னைக்கு உள்ள மக்கள்கிட்ட பெரும்பாலும் இருக்கு. அவங்களோட ஒரு தவறான சித்தாந்தத்தையோ ஏதோ ஒன்று முன்னிலைப்படுத்துறாங்க, ஒரு அவங்களுக்கான சரியான ஒரு அடையாளப்படுத்தாம ஒரு முகமே இல்லாமல் ஒரு அனாமதே முகங்கள் வந்து சில தவறான சித்தாந்தங்கள் உருவாகிட்டு இருக்கு. அதனால வரக்கூடிய இணையத்தில் வரக்கூடிய கருத்துக்கள்லாம் ஏற்றுக்க முடியாது, அதில் வந்து கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதை பற்றி என்ன சொல்றீங்க?
உண்மை அதான் சொன்னா இருமுனை கத்தின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது முகமூடிகள் பல நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். சிலதை வந்து நாங்கள் அந்த எழுத்துக்கள்லேயே நாங்கள் புரிஞ்சுக்கலாம், இது வந்து இதை எழுதுறவர் இப்படிப்பட்டவராக இருக்கணும், அப்படி இருக்கணும், நாங்கள் ஓரளவு யூகித்துக் கொள்ளலாம். மற்றொன்று புனைப்பெயர்களை வச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மின்னஞ்சலோடைய நெகட்டிவ் பாயிண்ட் அதுதான். இப்போ என் பேர் வந்து மணியம், நான் வந்து மணியம்னு போட விரும்பலை, நான் வந்து கவிதா அப்படின்னு ஒரு பெண் பெயரை நான் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள்லாம் அந்த முகவரி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பேர், ஒரு பெண் எழுத்தாளர் கவிதான்றவங்க இந்த எழுதுகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு தோற்றத்தை நீங்கள் அதை படிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய பார்வை வந்து கவிதா எழுதுகிறாள் அப்படி தான் தெரியுமே தவிர, கவிதா என்ற மணியம் எழுதுறான்றது மணியமுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல. இது வந்து நடக்குது, இது வந்து ஒன்றும் புதுமை கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு குற்ற ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரும் விஷயமே கிடையாது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து ஒரு மின்னஞ்சல் எங்கே இருந்து வெளியாவது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அதுக்குன்னு சில யுக்திகள்லாம் இருக்கிறது, அது இங்கே பேப்பரில் கூட படிச்சிருக்கலாம். இன்னாருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போட்டாங்க, இன்னாருக்கு ஒரு இமெயில் போட்டாங்கன்னா அடுத்த 30 வினாடிகளில் இது எங்கே வந்துச்சு, எந்த சைபர் கேஃபேலேருந்து வந்துச்சு, எந்த எஸ்எம்எஸ் ஃபோன் வந்துச்சுன்றது கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இந்த இணைய முகவரிகளை எடுக்கிறவங்க வந்து சில குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் ஃபில்அப் பண்ணி ஆகணும். அது ஹாட்மெயிலாக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் பிங் பண்ணி இந்த ஐபி அட்ரஸ்ன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த இடத்துல, நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதே போல் ஆனால் அந்த முகமூடியை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஏ வந்து பி போடுறாங்க, பிறகு ஏ வந்து ஏ பிஎம் மாதிரி பி சிஆ மாதிரி இருக்கலாம், ஆனால் உருவம் வந்து ஏ தான், ஆனால் சிஆ மாதிரி இல்லையா. அந்த மின்னஞ்சல் முக தொடர்ச்சி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதையும் தவிர்த்து சில பேர் வந்து அவங்களுடைய தன்னுடைய கருத்துக்களை முரம்பாடான கருத்துக்களை எண்ணங்களை பதிவாக்குறதுக்கு நுழைவாசல் இணையதளங்கள் வலைப்பூக்கள் பல இருக்கின்றன. அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறாங்க, அது சித்தாந்தமாக இருக்கலாம், அவங்களுடைய நிகழ்வாக இருக்கலாம், வாழ்க்கை அனுபவமாக இருக்கலாம், தவறான செய்தியாகவும் கூட இருக்கலாம், இப்போ உண்மையெல்லாம் செய்யாக கூட இருக்கலாம் அந்த இடத்துல வந்து. ஆனால் அதை நீங்கள் சொன்னீங்க, அந்த கிரெடிபிலிட்டி அங்கே போயிடுச்சுன்னு வைங்களேன், படிக்கிறவங்க அந்த மீன பக்கம் வரமாட்டாங்க. சரிங்களா, இப்போ நான் செய்தி படிக்கிறேன், அது ஒரு விஷயமா இருக்குது, அப்படியா இது இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தொழில்நுட்பத்தை அதை வெரிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் அதை கவுண்டர் செக் பண்ணிக்கலாம், கூகுளில் மெசர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஒருவருடைய எடுத்த படைப்பை எடுத்து அவங்க படைப்புன்னு சொல்லி அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி அது ஒரு ஒரு குடும்பம் ஓடிட்டுருக்கோம். என்ன இப்போ எனக்கு ஒரு இணையத்தில் போகிறேன், ஒரு கவிதை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கவிதை எழுதினவர் திண்டுக்கல்லில் உட்காந்துருப்பார் ஏதோ ஒரு இடத்துல, ஆனால் அதோட கவிதை எனக்கு பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், அதை அப்படியே நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நான் இந்த வலைப்பதிவில் போய் போட்டுக்கிட்டு என்னுடைய புனைப்பெயரோ என் பேரை போட்டுக்கிட்டேன்னா, அப்போ நீங்கள் என் வலைப்பூவை படிக்கும்பொழுது ஓ அப்படியா மணியம் போட்ட கவிதையா ரொம்ப சிறப்பாக இருக்கேன்னு பார்க்கும்பொழுது, பிறகு திண்டுக்கல் இருக்கிறவர் படிக்க நீங்கள் அந்த கவிதையை எடுத்து போய் அதிகாரி வர்த்தாமல் மணியம் ஒரு கவிதை போட்டிருக்கின்றான்னு நீங்கள் போய் போட, திண்டுக்கல் அனுப்புகிறா அதை படிக்க நிலைமை என்ன ஆகணும் யோசிச்சு பாருங்க. இது நடக்குது, இது வந்து புதுமை கிடையாது, நடக்குது. அதனாலதான் ஆங்கிலத்தில் வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்தியாவில் இது இன்னும் மும்முரமாக அது இன்னும் கொண்டு வரல. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி காப்பிரைட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். உரிமையும் அதனுடைய தாக்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல வந்து சொந்த படைப்பாக இருக்கட்டும், கிரியேட்டிவாக இருக்கட்டுமே, ஏன் நம்ம வந்து மற்றவங்களை எடுத்து ஒட்டிக்கிட்டு அது வந்து அது ஒரு ஒரு டிரான்சிட் தான், ஒரு இடைக்கால ஒரு ஒரு சந்தோஷமே தவிர நிரந்தரமான ஒரு ஒன்று கிடையாது அந்த இடத்துல வந்து. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எழுத்துக்கள் மற்றவங்க வர்ணனை செய்யணும், நம்ம வந்து அதை பார்க்கணும் படிக்கணும்னா அது நம்ம தான் அதுக்கு பொறுப்பெடுத்து முயற்சி பண்ணணும். தவிர இந்த மாதிரி இணையத்தில் இருக்கிற கட்டுரைகளை எடுத்து ஒட்டிக்கொள்ளு இது நான் படைத்த படைப்புன்றதுல அர்த்தம் கிடையாது. இருந்தபோதிலும் சில செய்கிறாங்க, ஆனால் தவிர்க்க முடியாது. இது வந்து ஒரு ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன், இது நம்ம போய் லாக் பண்ண முடியாது. நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் டெமோக்ரஸி எங்கே இருக்குது, எங்களுக்கு பேச்சு உரிமை இல்லைன்றது போல இணையத்தில் ஆரம்பிச்சாங்க. இப்போ
இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு வந்து சைபர் கிரைம் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துகிட்டு இருக்கு. இது சிங்கப்பூர் போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து அது எப்படி எளிதில் வந்து இந்த இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அடங்கியிருக்கீங்க?
சைபர் கிரைம்னு சொல்லும் பொழுது இரண்டு வகையை கூட நீங்கள் பிரிக்கலாம், மூன்றை கூட பிரிச்சுக்கலாம். சைபர் கிரைம்னு சொல்லும் பொழுது ஒருவர் தவறான செய்தியை அரசாங்கத்துக்கோ அல்லது அரசாங்க சார்ந்த அமைப்புக்கோ அனுப்பும் பொழுது அதனுடைய விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ உள்ள சூழ்நிலையில் தவறான ஒரு செய்தியை அனுப்பிட்டீங்கன்னா அதனால பல அதிகாரிகள் அல்லது ஆயுதப்படைகள் இராணுவமோ அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்லாம் அவங்க இருக்கும். அப்படி பலரோட நேரங்கள் அங்கே விரயமாகி ஒன்றும் இல்லை, இது ஒரு இது பொய்யான ஒரு தகவல், இதுக்காக ஒரு 1000 பேர் நீங்கள் அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே 1000 பேர் போயிட்டாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக அது நம்ம இதை பார்க்கணும். இதை நீங்கள் நிப்பாட்டலன்னா இது அப்படியே போய்கிட்டே இருக்கும், 1 10 ஆகும் 10 100 ஆகும். அதனால் அது அடிமுனையில் கிள்ளி போடுறது நல்லது தான். அந்த வகையில் சிங்கப்பூர் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். இப்போ வந்து அண்மையில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்ன வந்த செய்தி, நான் இப்போ தமிழகத்தில் இருக்கிறேன், ஒரு வலைப்பதிவில் வந்து ஒருவர் அன்று தன்னுடைய எங்களுடைய உள்நாட்டு ரயில் சேவையில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இனத்தவர் ரொம்ப கொஞ்சம் சுத்தமில்லாமல் அந்த தரையில் உட்கார்ந்துருக்கிறார் அந்த ரயில் வண்டிக்குள்ளே, சரிங்களா. அவர் ஒரு இனத்தார், மற்ற இனத்தார் வந்து அவரை பற்றி ரொம்ப தகாத வார்த்தைகளில் தன்னுடைய வலைப்பதிவில் அந்த போட்டிருக்கிறார். இன்றைக்கி நான் இதில் பிரயாணம் பண்ணினேன், இன்றைக்கி நான் உட்காந்த வண்டியில் இந்த இனத்தார் உட்காந்துருந்தார், அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், சுத்தமாக இல்லை, எனக்கே ரொம்ப தாங்க முடியலைன்னு அவர் ரொம்ப இதாக காட்டமாக இருந்தாச்சுங்கிறேன். அதை தொடர்ச்சியாக மற்றவங்க அதை படித்து அந்த செய்தியை அரசாங்கத்துறைக்கு அனுப்பிட்டாங்க. இணையத்தில் படிக்கிறவங்க வந்து இந்த இனம்னு ஒரு வரைமுறை கிடையாது, பொதுமக்கள் யாரும் போய் படிக்கலாம், கருத்துக்களை எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளணும். அப்போ பல இன சமுதாயம் வாழும் சிங்கப்பூர் நாடுகள் போன்ற இடங்களில் வந்து அந்த சலிப்புத்தன்மை இருக்க வேண்டும். ஒரு பொதுவான ஒரு ஒரு போக்குவரத்தில் வண்டியில் போயிட்டுருக்கும் பொழுது தமிழன் அல்லது ஒரு ஹிந்திக்காரர் இல்லை ஒரு மலாய்க்காரர் இல்லை ஒரு சீனர், ஒரு நம்மளுடைய முகபாவனை ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த இடத்துல. இவர் போட்ட கருத்தை இந்த மாதிரி போடக்கூடாது, தவறான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி ஒருவர் புகார் செய்ய அடுத்த 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த முதல் கடிதம் போட்டா பார்த்தீங்களா, அவரை அரசாங்கம் போலீஸார் அவரை கைது பண்ணிட்டாங்க. இது நான் இங்கிருந்து இணையத்தில் படித்த செய்தி. இது அதே போல ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு கூட இதே போல இன சம்பந்தமான சில விஷயங்களை போடும்பொழுது ரொம்ப யோசிச்சு போடணும். அப்படி போடும்பொழுது சைபர் கிரைம் அங்கே வருது அந்த இடத்துல, என்ன தொழில்நுட்ப ரீதியாக அதை வந்து கண்டுபிடிச்சி குற்றம் செஞ்சவங்களை தண்டிக்கணும். ஆனால் அந்த தண்டனை வந்து இப்போ எங்கள் ஊர் என்ன பண்ணோம்னா கம்யூனிட்டி ப்ரொஜெக்ட்னு சொல்லுவோம், தண்டனையை வந்து பல இன சமுதாயம் ஈடுபட்டு உள்ள ஒரு நிலையில் போய் உன்னுடைய ஒரு 6 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்களோட உட்காந்து அந்த நேரத்தை செய்யணும். அப்போ தான் அந்த 4 இன சமுதாய மக்களோட உட்கார்ந்து இணையும் பொழுது உனக்கு அந்த தெரியும், சரி இந்த இனத்தை நம்ம உட்காந்துருக்கிறோம், இதான் நம்ம வாழ்க்கை, நம்ம இப்படி தான் இருக்கணுன்றது. இது எங்கள் ஊரில் சாத்தியம், சீனமலாய தமிழர்களும் இப்போ செய்யணும். இதுவே வந்து இந்தியாவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளேயே பல மொழிகள் பல வேறுகள்லாம் இங்கே அடங்கியிருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது சைபர் கிரைம் வரும்பொழுது அதை உடனே பார்த்து நிறுத்தி நடவடிக்கை எடுத்து ஆகணும், அதை பப்ளிக்கு கொண்டு போகணும், ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் மற்றவங்க படிச்சுட்டு இப்படி செஞ்சால் இப்படி வரும்ன்றது தெரியும். அந்த விழிப்புணர்வு தேவை, மக்களுக்கு தெரிவிக்கணும், அது தகவல் சாதனங்களுடைய கடமை அந்த இடத்துல. ஏன்னா விழிப்புணர்வு இல்லைன்னு வைங்களேன் தெரியாமல் போயிடும், ஓ இப்ப இதுவும் ஒன்று அனுப்பி விட்டலாம், அது ஒரு எஸ்எம்எஸ் படம் இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வரேன், அண்மை காலங்களில் ஒரு குற்றவாளி தப்பிச்சிட்டார்னு வைங்களேன், எங்கள் ஊரில் ஒரு தவறான ஒருத்தர் எஸ்எம்எஸ் போட்டார், என்ன அவன் இன்ன இடத்துல இருக்கிறான் அப்படின்னு போட்டார், குறிப்பிட்ட அதிகாரிகள் எல்லாம் பேசுறாங்க அது இல்லை போலி தகவல்னு அனுப்பினது எஸ்எம்எஸ் தான், அடுத்த ஒரு 1/2 நேரத்தில் குற்றவாளியை பிடிச்சாச்சு, 2 ஆண்டு சேர்ந்தனை, எஸ்எம்எஸ் தானே, ஆனால் 2 ஆண்டு சேகண்டனை. இதை என்ன காமிக்குது, நீதிபதியாக சொன்னாரு குற்றம் சிறிய குற்றமாக இருப்பின் அதனுடைய விளைவு பயங்கரமாக இருந்துச்சு, குற்றவாளி காணாம போன ஒரு பக்கம் இருக்க பல 1000கணக்கான வேலையாட்கள் அங்கே போய் போனதுனால நேரம் விரயமாயிட்டு பணம் செலவாச்சு, 2 ஆண்டு போட்டிருக்கு தண்டனை. இப்போ நான் அதை படித்த பிறகு எஸ்எம்எஸ் நானே போன யாருக்காவது தப்பா, இது என்ன விழிப்புணர்வு இல்லையா, சரிதானே. இதுதான் சைபர் கிரைம் உடைய நோக்கம், அப்படி தான் இருக்கணும். என்ன ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இப்படி ஒன்று நடந்துச்சு அதுக்கு வர்ற பனிஷ்மெண்ட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கணும், இல்லை ஒரு ஃபைன் போட்டு போயிட்டீங்கன்னா அப்போ அது அர்த்தம் இல்லாமல் போயிடும் இடத்துல. ஒரு ஃபைன் தானே. என்ன இப்போ இந்த உங்க லோக்கல் நான் எடுத்துக்கிறேன், ஒரு ஈ ஃபிஷிங் கேஸ்ன்னு வைங்களேன், ஒரு ஈ ஃபிஷிங் பண்ணா 1000 ரூபா ஃபைன் வைக்கிறீங்கன்னு வைங்க. எனக்கு தெரியும் ஈ ஃபிஷிங் பண்ணா 1000 ரூபா ஃபைன், ஓகே எல்லாம் 1000 ரூபா இருக்கு. நான் ஈஸி பண்ணிட்டு என்ன சார் 1000 ரூபா சார் என்னங்க பிடிச்சிங்க 1000 ரூபா சரியா? ஆனா அதுவே ஈ ஃபிஷிங் பண்ணி 5 ஆண்டு சிறையில் போய்ங்களேன், அந்த இம்பாக்ட் கனமா இருக்கு இல்லையா? அதுதான் வேறுபாடு.
இல்ல சமீபத்தில் கூட சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து இணைய உலகில் இணையதளங்களில் வந்து ஆபாச படங்களை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சிங்கப்பூருடைய சில வடக்குழுக்களோட எங்களுடைய தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சில எதிர்ப்பு குரலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஆமா, இப்ப ரெண்டு நாளா இரண்டு குறிப்பிட்ட
சம்பவம்,
இரண்டு நுழைவாசல் வந்து மூடப்பட்டிருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு யூடியூபாக எடுத்துக்கங்க, அது வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா யாருமா போட்டுக்கலாம். ஆனால் மற்ற நுழைவாசல்கள் வந்து இந்த வீடியோ கிளிப்ஸ் போடுறவங்க வந்து ஆபாச படங்கள்லாம் ஏற்றி வைக்கிறாங்க, ஆபாச சார்ந்த காமசுற்ற கதைகள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இணையத்தில் நன்மையும் தீமையும் ரெண்டு பக்கமும் இருக்குது. எது தேவையோ எடுத்துக்கொள்ளலாம், தேவையில்லாத முடக்கி விட வேண்டும். ஆனால் இந்த மாதிரி மக்களுக்கு இடையே இந்த இணையத்தை வந்து போய் சேரும் பொழுது அந்த இணைய பக்கங்களில் இருக்கிற வீடியோ கிளிப்ஸ் பார்க்கறது வந்து அது மாணவர்களாக இருக்கலாம், பள்ளிக்கூட இளையர்களாக இருக்கலாம், இளத்தரசிகளாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களாக இருக்கலாம். அப்போ அதனுடைய பிரிவு அங்கே வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்டு நான் போய் abc.com தட்டினேன்னா, அந்த abc.com வந்து ஒரு ஒரு ஆபாச பட இணையதளம்னு வச்சுக்கோமே, நான் பார்த்துட்டு வந்துட்டேன், நான் வந்து பார்த்தேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துட்டு தான் வந்துட்டேன். நான் பார்த்துட்டு போன பிறகு என்னுடைய மகளோ மகனோ போய் உட்காடுறாங்க, அந்த கம்ப்யூட்டரில் போய் உட்காடுறாங்க. அவங்க போய் adhikalai.com இருக்கு ஏன்னு அழுத்தினாங்கன்னா, அந்த இஸ்திரியில் அந்த மற்றதெல்லாம் அங்கே வாங்கிதான் அங்கே அங்கே வந்துடும். அப்போ என் பொண்ணு பார்க்குறா என்ன abc.com போட்டிருக்கேன் போய் அது கிளிக் பண்ணுறான்னு வைங்களேன், இப்போ அது நுழைவாசல் வந்துட்டு ஆபாச படம். என்ன சூழ்நிலை? என் பொண்ணு நினைப்பான், எனக்கு ஒன்று அப்பா தானே உட்காந்துறீங்க, அப்போ அப்பா பார்த்த படமாக இருக்குமா அது, ஓ இப்படி ஒரு இப்படி பக்கம் இருக்குதா, அப்போ நுழைவாசல் வந்தாச்சு, இப்போ அடுத்த கிளிக் பண்ணால் உள்ளே போயாச்சு உள்ளே சரியா? இது நான் ஒரு எடுத்துக்காக சொல்கிறேன். இதுவே வந்து குடும்பத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இதை பார்க்கறது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். இப்போ சில இடங்களில் வந்து சில டெக்னாலஜி விஷயம் இருக்குது, நம்ம போய் டிலீட் பண்ணிடலாம், இஸ்திரியை கிளே பண்ணிடலாம், கேட்சை கிளே பண்ணிடலாம், எல்லாம் டிலீட் பண்ணிடலாம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அது? எத்தனை பேர் டூல்ஸில் போய் டிலீட் இஸ்திரி டிலீட் கேட்சு டிலீட் டெம்பரரி ஃபைல் யாரும் செய்கிறா? அது தெரிஞ்சவங்க வேறு விஷயம், அதை தினமும் செய்ய முடியுமா? அதை வேணாம், எப்பயாவது நமக்கு தோணும் அவ்வளவுதான். என்ன அப்போ அது ஒரு புறம் இருக்க, சிங்கப்பூர் அரசு ஏன் இது சந்திச்சுன்னு சிந்தித்து பார்க்கணும் சரிங்களா? எங்களுடைய அனுபவம் இதுதான், அரசாங்கம் வந்து ஒரு இணையதளத்தையோ நுழைவாசலையோ மூடுதுன்னா அது காரணம் இருக்கு, காரணம் இல்லாமல் இல்லை. முதலில் அந்த நுழைவாசல் நமக்கு தேவையா? அதுல அதுல முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்குதா? அறிவு சார்ந்த விஷயங்கள் அதுல இருக்குதா? முதல்ல செய்தியை நாங்கள் முடக்கலையே, வீடியோ கிளிப்பை நாங்கள் மூடி இருக்கிறோம் அந்த இடத்துல. ஆனால் என்ன வீடியோ கிளிப் மூடணும், அதாவது என்ன பேசினாங்க இடத்துல? அது வந்து ஒரு காமசூத்ரா கிடையாது, ஆபாச படங்கள் தான் முடிஞ்சிருக்கிறோம். ஆபாச படம் தவறே கிடையாது. இப்போ எங்கள் ஊரில் ஃபோனோகிராஃபி மேகசீனே கிடையாது. ஃபோனோகிராஃபி மேகசீன் இல்லாத நாடுகளில் நாங்கள் மூணு தப்பு கிடையாது, என்னை பொறுத்தவரை தவறே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இதை நாங்கள் மூடலன்னு வைங்களேன், எங்களுடைய மாணவர்கள் இளையர்கள் அதை பார்த்து அதனால் குற்றங்கள் நிறைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்குனால தான் அரசாங்கம் யோசித்து இரண்டு இதை மூடியிருக்கிறோம். என்ன இதை தவிர கிடையாது. சரி, சிங்கப்பூரில் மூடியாச்சு, மற்ற நாடுகளை ஏன் மூடலை? அது அந்த நாடினுடைய உரிமம், என்ன அது சுதந்திரம், பார்க்கலாம் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஏன் மூடினாங்கன்னா, ஆமாம் இந்த நுழைவாசலினால சமூகத்தினுடைய பாதிப்பு இருக்கிறது, அதனால் அரசு அந்த இடத்த மூடி இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் போனீங்கன்னா 404 அப்படின்னு உங்களுக்கு வரப்போகுது, அவ்வளோதான் பக்கம் வரப்போகுது. இது வந்து ஒன்றும் ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்னு ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல அங்கே வந்து அந்த இடம் தவறான இடத்துக்கு போகக்கூடாதுன்னு இப்போ ரோடு வருது, நோ என்ட்ரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான் சார் தானே? அந்த இடத்துல போனால் உனக்கு தேவையெல்லாம் பார்க்க போகிறேன், அடுத்த ரோடு போய்க்கு வரலாம் போயிட்டு.
அடுத்து சார் இன்னொன்று, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ உங்களுடைய இணைய பக்கம் ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த பக்கத்தில் போய் சில தொழில்நுட்பம் சார்ந்த கணினி தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு மிக பயங்கரவாதிகள் உள்ள நுழைஞ்சு வேற கருத்துக்களை உள்ள தெரிஞ்சு வந்துடுறது உங்க பக்கத்தை தூக்கிடுறது.
ஹேக்கிங் பண்றாங்க.
ஆமா, ஹேக்கிங் பண்றது வந்து இப்ப வந்து பயங்கரமா ஒரு ஒரு பயங்கரமாக இன்னொரு பயங்கரவாதமா இருக்கு. சைபர் கிரைமுடைய மிகப்பெரிய தீவிரவாதம் பயங்கரவாதமா இருந்துட்டு இருக்கு. அதனால கூட நம்முடைய தமிழகத்துல இந்தியாவில கூட வந்து நிறைய பாதிப்புகள் உள்ளாச்சு. ஒரு தமிழரால கூட ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு. இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து நிறைய உருவாகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்து தீர்வு பண்றதுக்கு தடை செய்யலாம் தொழில்நுட்பம் சார்ந்த ஏதாவது சில சாத்தியக்கூறுகள் இருக்கா?
இரண்டு விஷயம் அடங்கியிருக்கு. ஒன்று வந்து இணைய முகவரிகளை ஹைஜாக் பண்ணுறாங்க. இப்போ டொமைன் நேம்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா, இப்போ உதாரணமாக பல இணைய முகவரிகள் ஒரு காலாவதி தேதி இருக்கு இல்லைங்களா, அந்த காலாவதி தேதிக்குள்ளே நீங்கள் புதுப்பிக்கலைன்னா இதை ஹைஜாக் பண்ணிடுவாங்க. இன்னொரு நிறுவனம் இருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க அதை வாங்கி ஒரு 500 ரூபா டொமைன் நேமை 50,000 ரூபா கேட்பாங்க. இது வர்த்தகம். ஏன்னா அந்த டொமைன் நேமை நீங்கள் புதுப்பிக்கலை குறிப்பிட்ட காலகட்டங்களில், அவங்க அதை உடனே பணம் கொடுத்து வாங்கி அதை அதை வர்த்தக ரீதியாக அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொன்று, அவங்களுக்கு தெரியும் இந்த டொமைன் நேம் வந்து பிரபலமாயிட்டு இதனால் நம்ம கோழி இனத்தில் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றத உங்களுடைய பக்கத்தை வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அது தொழில்நுட்பம் சரிங்களா. அப்புறம் அதை ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணுறது வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து த்ரில், ஒரு இளைஞன் ஒரு அவர் முயற்சி பண்ணுறாரு, சரி இந்த CNN.com அல்லது IBN.com இல்லை Microsoft.com இந்த மாதிரி குறிப்பிட்ட சில நிறுவனங்களை போய் நம்ம திறமை காமிப்பவேன், நம்மளால இதெல்லாம் முடியுமேன்று, அது வந்து ஒரு த்ரில். அவனுக்கு ஒரு இளைஞனுக்கு த்ரில்லாக இருக்குது. அவன் அந்த மென்பொருளை கண்டுபிடிச்சி அந்த நுழைவாசலில் போய் உன்னை தூக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்கீரை போட்டுருவான் சரியா. அது அவனுக்கு ஒரு த்ரில் அந்த இடத்துல, அது வேற விஷயம். ஆனால் குற்றம் குற்றம் தான் சரிங்களா. ஆனால் அந்த அதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இது வந்து உங்களுடைய டிஎன்எஸ் சர்வர் மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க அங்கே பார்த்து வைக்கணும். பொதுவாக வந்து டிஎன்எஸ் ஹேக்கிங்கிறது வந்து அந்த டிஎன்எஸ் நிறுவனம் அவங்க அதை பொறுப்பெடுத்துக்கணும். இப்போ ஆன்டி ஸ்பேம் இருக்குது, ஃபில்டர் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸ்பேம் மெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் குறையவே கிடையாது, பலவிதமான மெயில் வந்து குமியும் இல்லைங்களா. எப்படி குமியுது? ISP நிறுவனங்கள் அவங்கள உள்ள விடுறாங்க சரியா. அப்போ சொல்லுவாங்க உங்களுக்கு அதான் வேண்டாம்னா ஒரு 50 ரூபா கொடுங்க, நாங்கள் ஸ்பேம் ஃபில்டர் போடுறோம்னு சொல்லுவாங்க. இது வந்து வர்த்தக ரீதியாக சரியா. அப்போ நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் பாக்ஸில் ஒரு ஃபில்டரை போட்டுடுறாங்க சரியா. அதே போல் அவங்களுடைய சர்வஸ்லேயே அந்த தொழில்நுட்ப வசதி இருக்குது. ஆனால் இந்த ஹேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து துருது துருன்னு அடுத்த லெவலுக்கே போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியுது இதுக்கு ஒரு ஹேக்கிங் டூல் இருக்குது, ISP ஒன்று போட்டு வச்சுருப்பான், நம்ம அவங்களையும் மிஞ்சணுன்றது. ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் வந்து அவங்க தங்களை டிஃபைன் பண்ணுறதுக்காக எல்லா ஃபயர்வாலும் வைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றவாறு ஹேக்கிங் பண்ணுறவனும் அந்த ஃபயர்வாலை நம்ம ஓவர்டேக் பண்ணி ஆகணும்னு அங்கே ஒரு குழுமமும் ஓயிட்டு இருக்குது. அவங்களுக்கும் இணைய பக்கம் இருக்குது, அவங்களுக்கும் டூல்ஸுக்குன்னு ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதனால் ரெண்டு பக்கமும் போட்டி போட்டு போகிறது தான். ஆனால் வந்து ஹேக்கிங்கிறது வந்து சட்டப்படி குற்றம். அதை வந்து சட்ட ரீதியாக ஒரு ஒரு இணையதளத்தை யாராவது ஹேக்கிங் பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொண்டு வர்றது சிரமம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா அங்கே வராது. இப்போ ஒரு இணையதளம் வந்து இப்போ ABC.com வந்து சிங்கப்பூர் இல்லையா என்னுடைய இணையதளமாக வச்சுக்கோங்க, என்னுடைய சர்வர் வந்து சிங்கப்பூரில் இருக்குதுன்னு வச்சுக்கோம், ரஷ்யாவில் இருக்கிறவன் ஒருத்தன் வந்து எனக்கு என்னுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணி வைக்கிறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை ஹேக் பண்ணுறவன் ரஷ்யாவில் உட்காந்துருக்கிறான் அப்படின்னு. சிங்கப்பூரில் உட்காந்துருக்கிற மணியம் எப்படி ரஷ்யாவில் போய் அவனை போய் நீதி கொண்டு போக முடியும் சரியா. அப்போ இந்த சைபர் லாஸ் அங்கே அனுமதிக்கணும். நான் சிங்கப்பூரில் ஒரு கேஸ் பதிவு பண்ணணும், அந்த கேஸ் குற்றவாளி வந்து ரஷ்யாவில் இருக்கிறான்னு பார்க்கணும், ரஷ்யாவுக்கும் சிங்கப்பூருக்கும் குற்றவாளியை எக்ஸ்ட்ராடிக் பண்ணுறதுக்கு ஒரு ஒப்பந்தம். இப்போ இது எங்கே போகுது இல்லையா, அனைத்துலக ரீதியாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆக இதுதான் இதில் சிக்கல். குற்றம் புலனுக்கும் தெரியும் நம்மளை பிடிக்க முடியாது, ஏன்னா இது சில விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றது. ஆனால் ஹேக்கிங்கை தவிர்க்கிறதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. வர்த்தக ரீதியாக சர்வ் ஹோஸ்ட் பண்ணுறது அவங்க சொல்லிட வேண்டியதான், எங்களுக்கு இது மாதிரி ப்ரொடெக்ஷன் வேணும்னா எடுத்து. ஆனால் பேஸ் ஃபயர் வால்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா, அப்படின்னு நீங்கள் பார்த்து போயிட்டுருக்கலாம்.
இன்றைக்கி வந்து இணைய உலகில் வந்து ஏராளமான தமிழ் சஞ்சிகைகள் தினந்தோறும் ஒன்று ஒன்று புதுசாக வந்துகிட்டு இருக்கு. இதனுடைய வருகை இதனுடைய போக்கை பத்தி ஒரு 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 மதிப்பீடு செய்யுங்களேன்.
10 ஆண்டுகளில் பல நூற்றுக்கணக்கான கருத்து பரிமாற்ற குழுக்கள், இணையதளங்கள், செய்தி சஞ்சிகைகள் எல்லாமே வந்துட்டு நல்லது, நல்ல விஷயம்தான், ஒரு பெரும் முன்னேற்றம். ஆனால் இந்த முன்னேற்றம் வந்து நிரந்தரமாக இருக்கணும்ன்றது ஒரு ஆசை, அதே நேரத்தில் ஒருமித்த எழுத்துருவமாக வரணும்னு ஒரு எண்ணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து இணையத்தில் போய் தினமணி, தினத்தந்தி, தினமலர் இதெல்லாம் படிக்கணும்னா, அவங்கவுங்க அவங்க ஒரு ஃபாண்டை போட்டிருப்பாங்க, அந்த ஃபாண்டை நான் இறக்கி நான் செயல்பாட்டு கொண்டு வந்து நான் படிக்கணும். தினமலர் இந்த தைப்பொங்கல்லேருந்து யூனிகோட் ஃபாண்ட் மாறிக்கிறாங்க, எல்லாருமே யூனிகோடுக்கு நோக்கி சென்றால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆளுக்கு ஒரு ஃபாண்டு போட்டு போனாங்கன்னா எண்ணி பாருங்களேன், இப்போ ஒரு 3000 தமிழ் பக்கங்கள் இருக்குன்னு வைங்க, 300 ஃபாண்டே வச்சுக்கோமே, 300 ஃபாண்டு இருக்குன்னா எங்கே போகிறது பக்கங்களை பார்க்கறதுக்கு, நொந்து போயிடுவான் பக்கத்தை படிக்கிறவன் என்ன. ஆக யூனிகோட் ஒரு சிறந்த வழி, யூனிகோட்டுக்கு எல்லாரும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுன்னா சிறப்பாக இருக்கும். கருத்து பரிமாற்ற குழுக்களும் யூனிகோட் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, யாஹு கூகுள் போன்ற சர்ச் என்ஜின்ஸில் நம்ம தமிழில் தட்டி ஒரு தகவலை தேட முடியும், சேகரிக்க முடியும். இன்றைக்கி கூகுளில் தமிழில் இருக்குது, நீங்கள் போய் உதாரணமாக களஞ்சியம் அதாவது தமிழ் தாய்மொழி ஏதோ ஒரு சொல்ல நீங்கள் போய் தேடலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் விவரங்கள் அங்கே வந்து உழுவும். நீங்கள் சொந்தமான ஒரு எழுத்துருவத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து சேராது, இது ஒரு குறைபாடு. ஆக யூனிகோட் சிறப்பு. அதே நேரத்தில் இந்த யூனிகோட்டுக்கு மாறுதல்ன்ற ஒரு பக்கம் வரும்பொழுது அது வந்து எவ்வளவு விரைவாப்புன்றது நல்லது தான், பலரும் மாறணும், மாறாதவங்க மாறணும். அதே போல கருத்து பரிமாற்ற குழுக்கள் இவங்களும் வந்து யூனிகோடுக்கு மாறுறது சிறப்பாக இருக்கும். அப்போதான் படிக்கிறவனுக்கு ஒரு சிரமம் இருக்காது. இல்லைன்னா எனக்கு ஒரு 3 கடிதம் வருது, ஒரு கடிதம் யூனிகோட்ல வரும், ஒரு கடிதம் இன்னொரு எழுத்துவத்தில் வருதுன்னா அந்த ஃபாண்ட் வந்து ஒரு டிடிஎஃப் ஃபாண்ட்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஃபாண்ட் ஃபோல்டர்லாம் போட்டுட்டேன்னு வைங்களேன். ஆனால் என்கிட்ட இல்லாத ஒரு 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 ஃபாண்ட் இருக்குன்னு வைங்க, தமிழகத்துலேருந்து ஒரு அன்பர் அனுப்புறாரு, ஒரு ஃபாண்ட் அனுப்புறாரு, அவருடைய கட்டுரையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், இந்த மாதிரி அந்த பார்த்து சொல்லுங்க சொல்கிறாரு. நான் முதல்ல அந்த கட்டுரை எந்த ஃபோனில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நான் தேடி ஆகணும், பிறகு அந்த ஃபோனை நான் இறக்குமதி பண்ணி பிறகுதான் அந்த கட்டுரையை படிக்க முடியும். ஏன் இந்த அவநிலை? அதுக்கு அவர் யூனிகோட் பயன்பட்டிருந்தாங்க, அந்த பிரச்சனையே இல்லையே இல்லையா? இன்னைக்கு ஜிமெயிலில் நீங்கள் யூனிகோட் பார்க்க முடியும்.
யூனிகோட் வந்து எல்லா கணினிகளுக்கும் வந்து அது வந்து சப்போர்ட்டாக இருக்குமா? அது MS-98 கூட
MS-98 கிடையாது. நீங்கள் வந்து உலாவியில் போய் ப்ரௌசரில் பார்த்து யூடி ஃபோன் என்கோடிங்னு பார்க்கும் பொழுது UTF-8 இருக்கணும், UTF-8. ஏன்னா அங்கே கூட நம்ம தமிழ் இல்லை என்ன, அல்லது இந்திய மொழிகள் கூட கிடையாது. UTF-8 வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு யூனிகோட் வரும். ஃபயர்ஃபாக்ஸில் உங்களுக்கு UTF-8 இருக்குது, 16 இருக்குது, ஓப்ராவில் பார்க்கலாம். இப்படி ப்ரௌசரில் பார்க்கும் பொழுது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரவும் ஃபயர்ஃபாக்ஸும் உங்களுக்கு சாதகமாக பார்க்குறதுக்கு.
சரி, இணைய உலகில் நம்முடைய தமிழின் கொடி பறக்க ஒவ்வொரு தமிழனும் செய்ய வேண்டிய அவனுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும்?
ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய பங்கை ஆற்றும்னா, முதல்ல வந்து இணையத்தில் எப்படி தமிழில் மின்னஞ்சல் அனுப்புறதுன்னு முதல்ல கற்றுக்கணும், அடிப்படை. அதுக்கு விசைப்பலகை உறுதியாயிட்டு தமிழ் தொட்டுமுறை விசைப்பலகை அல்லது ரோமனைஸ் விசைப்பலகை பயன்படுத்திக்கலாம். அதை பள்ளிக்கூடங்களில் அவங்க ஒரு போதனையாக அதை எடுத்துக்கணும். ஆசிரியர்கள் முதல்ல ஆசிரியர்களுக்கு தெரியணும் எப்படி அதை பயன்படுத்த, ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு தெரியலன்னா பிறகு அவங்க எப்படி மாணவர்கள் கற்றுக்கிறாங்க? அதான் ஆசிரியருக்கு அடிப்படை தகவல் தொழில்நுட்ப விழிப்புணர்வு இருக்க வேண்டும், அது அடிப்படையாக இருக்கணும். தொழில்நுட்பத்தில் என்ன நடக்குதுன்றது ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை அவங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் அதனுடைய ப்ரோக்ரெஸ் என்னன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்க மாணவர்களுக்கு சொல்ல முடியும் இப்போதைக்கு இந்நிலையில் இருக்கிறோம், இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. உலாவிய எப்படி தமிழில் வச்சு பார்க்கறது அப்படின்னு ஒரு அடிக்கோள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். மின்னஞ்சல் எப்படி அனுப்புறதுன்னு புரிஞ்சுக்கணும். பிறகு அட்டாச்மெண்ட் அனுப்புறது, பக்கங்களை பார்க்கறது, கருத்துக்கள் பரிமாற்றம்லாம் என்ன இப்படின்னு அவங்க போயிட்டு இருக்கலாம். இது வந்து சாதாரண ஒரு ஒரு மனிதனுடைய பங்கீடு. அடுத்த லெவலுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தின் மூலமாக இருக்கும் அந்த தொழில்நுட்ப வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பிறப்பு சான்றிதழாக இருக்கலாம், இறப்பு சான்றிதழாக இருக்கலாம், ஒரு கல்வியினோட அட்மிஷனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆண்டு வரி கணக்கு அனுப்புதலாக இருக்கலாம், வர்த்தக ரீதியான இருக்கலாம், இதெல்லாமே வந்து ஆன்லைனில் உங்களுக்கு இப்போ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ எல்லாமே. நீங்கள் இப்போ வந்து ஒரு தாலுக்கில் போய் பதிவு பண்ண அவசியமே கிடையாது, ஒரு கணிப்பொறியை உட்காந்துட்டு நீங்கள் வீட்டிலே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா அடிப்படை டூல்ஸ் ஒழுங்காக இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கணிப்பொறி இருக்குது, அரசாங்கம் சொல்லுது இனிமேல் நீங்கள் இன்னிலிருந்து வீட்டில் உட்காந்து நீங்கள் ரயில்வே டிக்கெட்டை புக் பண்ணலாம், சென்னையிலேருந்து ஒரு இடத்துக்கு போக ரயில்வே டிக்கெட் புக் பண்ணலாம். அது உங்களை ஆங்கிலத்தில் இருந்துக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடுறது. அதுவே தமிழில் இருக்குதா இல்லையா? ஏன் இல்லை? இல்லை, ஏன்னா மற்ற இனமாக படிக்கணும், அதெல்லாம் ஆங்கிலத்தில். சரி, ஓகே. ஆனால் சில குறிப்பிட்ட இ காமர்ஸ் வந்து தமிழில் வரலாம் உங்களுக்கு. அப்படி வரும்போது தமிழை பயன்படுத்துறதுக்கு இந்த டூல்ஸ் அங்கே இருக்கணும். என்ன இருக்கணும்? ஃபாண்டாக இருக்கணும், யூனிகோட் ஃபாண்டாக இருக்கணும், அல்லது கீமேன் டிரைவராக இருக்கணும். இது அடிப்படை. இந்த டூல்ஸ் வந்து ஒவ்வொரு கணிப்பொறி வாங்கும் பொழுது அதை இலவசமாக பொருத்தி கொடுக்குற வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கணிப்பொறியை கொடுத்த பிறகு நீ வீட்டில் போய் இதை எப்படி எங்கே போய் இறக்குறது, இதை யார்கிட்ட போய் தேடணுன்றதுல அர்த்தம் கிடையாது. ஆக எங்கேயாவது ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கூடத்தில் அவங்க அதை ஆரம்பிக்கணும். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் பையன் படிச்சிருந்தோம்னா வீட்டில் போய் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுவான், இல்லைம்மா இது தமிழில் இருக்கு. நான் ஒரு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு போன வாரத்தில் வந்து இங்கே சென்னையில் இருக்கும்போது நான் பக்கத்தில் போய் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் என்னோடய கடிதங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நான் ஜிமெயிலில் போய் மற்ற கடிதங்களை பார்த்தேன். அப்போ அங்கே தமிழ் கடிதங்களை வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூட மாணவன் சொல்கிறான், ஹே தமிழில் வந்திருக்குதா கம்ப்யூட்டர்லன்னு சொல்கிறான். அவன் ஒரு ஒரு குடிப்படம் ஒரு 15 வயது இருக்கும் அவனுக்கு. அவனுக்கு அது அதிர்ச்சியாக இருக்குது, ஏய் தமிழ் படுதா கம்ப்யூட்டர்லன்றான். நான் பார்த்தது ஜிமெயிலில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் கடிதங்களை. அப் இதுதான் நிலை. ஏன்னா அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி வசதி இருக்குன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆக நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். அடிப்படை வந்து இந்த பேசிக் நாலேஜை எங்கே பெற்றுக்கொள்ளலாம்? பள்ளிக்கூடம் தான் சிறந்த இடம். அதற்கு பள்ளிக்கூடங்களை அவங்க முதல்ல அடித்தளம் போட்டு வைக்கணும். அப்படி வந்துட்டாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வெளியே இருக்கிறவங்க வந்து இணையத்தை பயன்படுத்தும் பொழுது கூடுமானவரை எண்ணங்களை பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது தமிழில் செய்யும் பொழுது பொறுப்புணர்ச்சியோடு செய்ய வேண்டும். என்ன, தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கலாம், கருத்துக்களை முன்வைக்கலாம், ஆனால் தவறான சிந்தனையோ தவறான போதனையோ அங்கே புகுத்தக்கூடாது. அது வந்து இன ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ இதெல்லாம் ஒதுக்கிடலாம். ஆனால் பொது கருத்துக்கள் இணையத்தின் சிறப்பு என்ன? இப்போ உங்களுக்கு தமிழில் ஒரு வார்த்தை தெரியணும், இந்த சொற்றொடருக்கு தமிழில் சரியான சொல் என்னன்னு சென்னையில் இருக்கிற ஒருத்தர் கடிதம் போட்டார்னா அமெரிக்கா இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஒரு ஆரம்பத்தில் பதில் போட்டிருப்பார். ஏன்னா அந்த நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும். அவர் சொல்லுவார், இளங்கோவன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில், இது என்னுடைய கருத்துன்னு அவர் போட்டுருவார். அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் திண்டிவட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் பதில் போடுவார், இல்லை அதை விட இது கொஞ்சம் சிறப்பாக இருக்குமே, இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்னு போடுவார். அப்புறம் மத்திய கிழக்காது அவர் பதில் போடுவார், இதை விட அது நல்லா இருக்க அதை பாருங்களேன்னு. இப்படி எண்ணங்கள் பதியமாகும் பொழுது அடுத்த ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள அந்த முதல் கட்டம் போட்டார் இல்லையா, அவருக்கு ஒரு தெளிவான சிந்தனை வந்துடும் அந்த இடத்துல. சரி, இப்படி சொற்கள்லாம் இருக்குது, இது நடக்குது, நடந்துகிட்டு இருக்கு. என்ன அதான், அதை எப்படி நம்ம பார்க்குறோமோ நம்மளை பொறுத்துக்கிற இடத்துல. அப்போ நம்ம பங்களிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அடுத்த நிலைச்சு கொண்டு வரணும். யூனிகோட் கத்து பரிமாற்றம், யூனிகோட்டில் மின்மடல், யூனிகோட்டில் இணை சஞ்சிகள், இதை பயன்படுத்திட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கணும். அரசாங்கம் வந்து கூடுமானவரை மாணவர்களுக்கு பள்ளிக்கூட நிலையங்களில் இதை அறிமுகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அவங்க பள்ளிக்கூடத்தை முடித்து வேலைக்கு போகும் பொழுது இதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா அது பொருளாதாரம் ஈர்க்கும் நேரம் ஆயிரும். அந்த இடத்துல தமிழ் அங்கே நிலைக்காது. வர்த்தக ரீதியாக அவங்க எது தேவையோ அதை பார்த்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா? இதுதான் நிலைமை.
இணைய உலகில் தமிழனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய கணிப்பு சொல்லுங்கள்.
வரும் காலகட்டங்களில் வந்து இப்போ வந்து இணையத்தில் வந்து புதுசாக வந்து விக்கிபீடியா ரொம்ப மும்மரமாக போயிட்டுருக்கு.
தகவல் களஞ்சியம்.
ஆமாம், இப்போ நீங்கள் அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துனீங்க?
தகவல் களஞ்சியம்.
தகவல் களஞ்சியம், தகவல் களஞ்சியம்ன்றது நீங்கள் விக்கிபீடியான்னு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க. இந்த வார்த்தையை நிறுத்தி வைக்க முயற்சி பண்ணிக்கணும். ஏன்னு சொல்ல கேட்டிங்கன்னா விக்கிபீடியான்றது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், இது வந்து ஒரு புது முயற்சி. அந்த களஞ்சியம் உருவாக்குதலில் ஒவ்வொருடைய தமிழனுடைய பங்கீடும் இருக்க வேண்டும். சரியான சொற்களை கொண்டு போக வேண்டும். அந்த மொழி முக்கியத்துவம் இருக்கணும். இப்போ வந்து ஒரு சொல்லாடல நம்ம கொண்டு வரும் பொழுது, ஒரு சொல்ல நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த சொல் தமிழகத்திலும் தமிழகத்து வெளியே இருக்க தமிழர்களுக்கும் அது வந்து ஒருமித்த கருத்தா இருக்கணும், பயன்பாட்டுக்கு கொண்டு போகணும். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்குவோம். நாங்கள் வந்து கம்ப்யூட்டரை கணினி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இங்கே கணிப்பொறின்னு சொல்கிறீங்க. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இல்லையா? இப்போ நான் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்ததில் நானும் இடத்துக்கு மாதிரி நானும் அந்த கணிப்பொறி கணினி நான் மாற்றிக்கிட்டேன். இந்த இடம் புரிந்து சரியான சொல் என்ன? கணினியில் கணினியை கணிப்பொறியா? சரியா? இது கொஞ்சம் இப்படி சில வார்த்தைகள் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்னல மைக்ரோசாஃப்ட் வந்து அதை முழுமையாக அதை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் கொண்டு வரணும்னா அந்த சொற்கள் வந்து எல்லா தமிழர்களும் ஏற்றுக்கூடிய சொற்களாக இருக்கணும். தமிழ்நாடு அறிமுகப்படுத்தும் அந்த களஞ்சியம் எல்லோருக்கும் ஏற்றுக்கூடியவையாக இருக்கணும். அதே போல் இந்த விக்கிபீடியாவில் வர்ற அந்த சொற்றொடர்களும் அந்த எழுத்துக்களும் எண்ணங்களும் ஒருமித்த கருத்தாக வரணும் அந்த இடத்துல. அதுதான் வருங்காலத்தில் இருக்கணும். என்ன, எல்லா ஃபாண்டையும் ஒதுக்கிட்டு எல்லோருமே யூனிகோட்ல போயிட்டு இருக்கணும். அந்த யூனிகோட் அரசு மும்முரமா எல்லா நிலைகளிலும் கொண்டு வரணும். அதுக்கு முதல் அடிப்படையா அரசு இருக்கிற இணையதளங்கள் அனைத்தும் யூனிகோட்டுக்கு வரணும். ஏன்னா அரசு வழிகாட்டியா வரணும் அந்த இடத்துல. கல்வி நிலையங்களும் யூனிகோட்டுக்கு வந்துடணும். எல்லா நாளிதழ்கள் இணையதளத்தில் இருக்கிறவங்க எல்லாமே யூனிகோடுக்கு வரணும். அப்போ தான் தேடல் எளிமையாக இருக்கும். விக்கிபீடியாவும் யூனிகோடு தான் போயிட்டு இருக்குது. நாளைக்கு ஒரு காலகட்டங்களில் இப்போ இருக்கிற இந்த யூனிகோட் 8 மாற்றம் காணுமானால், அந்த மாற்றத்தில் யாஹூ, கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் கூட வர்றதற்கு தமிழக அரசு முன்னோடியாக வழிவகுக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒரு புது யூனிகோட் நுழைவாசலுக்கு போகும் பொழுது இந்த கூகுள், யாஹூ இவங்க வரலன்னு வைங்க, தேடலில் நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆமாம் இல்லையா? ஆக இந்த இந்த இடத்துக்கு வந்து அவங்க யோசிச்சு பார்க்கணும். சரி, UTF-8 வேற புதுசாக நம்ம போகிறோம்னா இந்த துணை நிறுவனங்களான கூகுள், யாஹூ, மைக்ரோசாஃப்ட் நமக்கு பக்கபலம் நின்று கொண்டு போனாதான் 60 கோடி மக்கள் பலன் பெற முடியும். இல்லைன்னா நமக்கு அந்த சிரமக்காரணம் இருக்கு அந்த இடத்துல இல்லையா? அதனால தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கும் எங்களை போன்றவங்களுக்கு தமிழக அரசு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் பொழுது இந்த சிறப்புகளை யோசிச்சுக்கணும். தேடல் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற தேடல் இருக்குது, ஆனா அதை இன்னும் ஒருமைப்படுத்தணும்னா யூனிகோட்டுக்கு கொண்டு வந்து பிறகு நம்ம போயிட்டு இருக்கோம் இடத்துல.
இல்ல, மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் முரசு நடுமாறனும் சிங்கப்பூர்ல ஐயா நான் கோவிந்த சாமி அவர்கள் ஒரு அளப்பரிய பணியை வந்து தமிழ் இணைய உலகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த விதத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களை போன்ற கணினித்துறை சார்ந்த இணையத்துறை சார்ந்த உங்களை போன்ற அறிஞர் பெருமக்களுடைய அடுத்த கட்ட நகரத்தில் எதை நோக்கி இருக்கு?
மலேசியாவினுடைய நண்பர் முத்துநடுமாறன் பல ஆண்டுகளாக அவர் பார்த்துட்டுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு அதை ஒரு சேவையாகவே எடுத்துட்டுருக்கிறாரு. முரசு அஞ்சல் வந்து ஒரு இன்றைக்கு உலகம் தலைவர் தமிழர்களிடையே ஒரு பிரபலமான ஒரு மென்பொருளாக போயிட்டு இருக்குது. இப்போ உள்ள அவர் வந்து இப்போ என்ன பார்த்துருந்தார்னா, கை தொலைபேசியில் வந்து எஸ்எம்எஸ் தமிழில் அனுப்புறது இப்படி போன்ற சில தொழில்நுட்பங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த நிலை வந்து முழுமை பெறுவதற்கு ஆப்பிள் மெக்கின்டாஷ் போன்ற நிறுவன அமைப்பில் அல்லது லைனக்ஸ் ஓப்பன் சோர்ஸில் எப்படி தமிழை கொண்டு போகிறதுன்னு பார்க்கணும். அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ லைனக்ஸில் ஓடுது, யூனிக்ஸில் மிஷின் ஓடிட்டுருக்குது இல்லையா? இப்போ வந்து தமிழில் செய்கிறாங்க. ஆனால் ஒன்று, அந்த தொழில்நுட்ப களஞ்சியம் ஒருமித்த கருத்துக்களாக இருக்க வேண்டும். அந்த சொல்லாடல் எல்லாம் ஒருமைப்படுத்தணும். அதில் ஒருமித்த கருத்து வரணும் எல்லாருமே. சரி, அப்போ தான் நம்ம எல்லாம் வந்துடலாம், ஒரு பக்கமாக வந்துடலாம். அப்படி ஒருமையாக செஞ்சு பயன்படுத்தும் பொழுது அந்த உலாவி, அந்த உலாவியின் முகவரி, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி எல்லாமே மொழி சார்ந்து வந்துடும், முழுமையடையுது. அது வரைக்கும் உங்களுக்கு முழுமையடையிலையே. ஆங்கிலம் இல்லாத ஒரு ஒரு தமிழ் உலகம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கணிப்பொறியில் எல்லாமே வந்து தமிழாக இருக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாடை பொறுத்தவரை உங்களுடைய கணிப்பொறியில் முழுமையாக தமிழ் இருக்க வேண்டும், இணையம் உங்கள் தமிழ் இருக்கணும், உங்கள் மின்னஞ்சலும் தமிழில் இருக்க வேண்டும். அப்போ தான் அது முழுமை பெறுகிறது. ஆங்கிலம் இல்லாத ஒரு ஒரு தமிழ் உலகம் அந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு போயிட்டுருக்குறோம். என்ன ஓப்பன் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன் சோர்ஸில் மக்களை போய் சேர வேண்டும். இப்போ ஒரு கணிப்பொறியை வாங்கும் பொழுது ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் நீங்கள் போடுறீங்க. இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் டாட் ஓஆர்ஜின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் இலவசமாக நீங்கள் இறக்குறீங்க. ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் இருக்குது, தமிழில் இல்லையே. சரிதானே? அதுக்கு தமிழை கொண்டு ஆசைப்படுறா, அதுக்கு முயற்சி எடுக்கணும். அமைப்புகள் வரதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், ஏன்னா எல்லாமே வர்த்தக ரீதியாக பார்ப்பாங்க இல்லையா. ஒரு குழுமமாக வராங்கனாலும் செய்யலாம், தொண்டர்கள் தேவை, அதுக்கு வேண்டிய வசதிகள் இருக்கணும். என்ன அப்படி வர்றதுனா எடுத்து பார்த்து செய்யலாம், அதுக்கு வேண்டியது ஏற்பாடு பண்ணலாம். மெக்கின்டாஷ் பயன்படுத்துறவங்களும் அது தனி உலகம், ஏன்னா அவங்களுடைய டூல்ஸ் வேறு. அவங்களும் யூனிகோடுக்கு போய்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஃபோன்ஸ் எது பார்த்துட்டு அவங்க போயிட்டுருப்பாங்க அந்த இடத்துல. இதுதான் அலங்காரமாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு எண்ணம், ஒரு ஆசை கூட சொல்லிக்கலாம். 10 ஆண்டு நோக்கி கொண்டு போய்கிருக்கோம். 1997 சிங்கப்பூர்ல முதல் தமிழ் மாநாடு, 1999 சென்னையில் நடந்த ஒரு மாநாடு, இப்படி போய் பிறகு 2000 ஆண்டு உத்தமம்னு ஆரம்பிச்சு அது ஒரு 5 ஆண்டு மாநாடு ஓடிச்சு. அனைத்துலக அறங்களை வந்து ஐகேன் நிறுவனம், ஐசாக் நிறுவனம் இவங்கெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, ஆண்டு ஒரு முறை அப்படின்னு அனைத்துலக அறங்களை மாநாடு ஓடிட்டு இருக்குது. நான் வந்து ஐகேன் மாநாடுக்குலாம் போயிட்டுருக்கேன் 3 மாதத்துக்கு ஒரு முறை. அதே போல உலகம் தழுவிய தமிழர்களுக்குன்னு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தமிழ் இணைய மாநாடு நடக்க வேண்டும். இந்த தமிழ் இணைய மாநாடு என்பது ஒரு ஒன்று கூடல் நிகழ்ச்சின்றது ஒரு புறம் இருக்க, தமிழின் வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பத்தில் வரை தமிழின் வளர்ச்சி என்ன அப்படின்றத தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அமைப்போ அல்லது ஒரு ஆண்டு நிகழ்வு இல்லைன்னா, யாரோ ஒரு செஞ்ச ஒரு ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒன்று அதை பிரபலமாகாது, ஏன்னா யாருக்கும் தெரியாமல் போயிடலாம். இல்லை ஒருவர் செய்த ஒரு வளர்ச்சியை 10 பேர் 10 இடங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஒருத்தன் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பான், ஒருத்தன் 6 மாதத்துக்கு முன்னவே ஆரம்பிச்சிருப்பான், அவன் கண்ட வளர்ச்சியை இவன் காண்றதுக்கு இன்னும் 6 மாதம் பிடிக்கும். ஓசிஆர் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லையா, கேரக்டர் ரெக்கக்னிஷன் ஸ்கேன் பண்ணுற மாதிரிலாம் அதை திருத்தம் பண்ணுறது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல அறிஞர்கள் கண்டுபிடிப்பு வச்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்க இன்னும் வெளியே கொண்டு வராமல் இருக்கலாம். இணைய மாடான்றது அது ஒரு தளமாக அமையலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துச்சுன்னா இங்கே இருக்கிற தமிழ் அறிஞர்கள் தங்களுடைய படைப்புகளை பரிமாறுறதுக்கு ஒரு தளமாக அமையும். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறதுனால அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். உலகம் தழுவிய தமிழர்கள் தங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஒரு அரங்கமாக அமையும். அப்படி அமைந்தால்தான் நாம் எங்கு போயிட்டு இருக்கோன்றதுக்கு ஒரு அட்டவணையை போட முடியும், ஒரு தொலைநோக்கு சிந்தனையை போட முடியும். நாளைக்கு ஒரு தேடலையோ அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரையோ எம்எஸ் ஆஃபீஸையோ இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமையோ தமிழில் கொண்டு வர்றதுக்கு ஒரு வழிகாட்டியை போட முடியும், ஒரு ரோடு ஒரு போட முடியும், எங்கே ஆரம்பிக்கலாம், யாரை பார்க்கணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது. அப்படி எதுவுமே நடக்கலைன்னு வைங்க, ஒரு ஒரு மாநாடு நடக்கலைன்னா அந்த ஆண்டுக்கு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்ன? இப்போ உள்ள போகிற வேகத்தில் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒன்று ஓயிட்டுருக்குது. 12 மாதத்தில் எங்கேயோ போயிருப்போம். கடைசி மாநாடு 2004 சிங்கப்பூரில் நடந்துச்சு உத்தமம்ன்ற தலைமையில். இப்போது 4 ஆண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, இடையில எதுவும் நடக்கலன்ற ஒரு குறைபாடு தான். யார் நடத்த போறா? தமிழக அரசு இதை பத்தி யோசிக்கணும்னா அவங்க எதாவது பார்த்து முடிவு பண்ணி, சரி ஒரு 2 நாள் மாநாடு, தொழில்நுட்ப மாநாடு, ஒரு யூனிக் ஒரு விஷயமா இருக்கலாம், அது பொதுவாகவே இப்போ என்ன நடந்திருக்கு, இதை பற்றி ஒரு கட்டுரைகளை படைக்கலாமே என்ன அப்படின்றது, ஏதோ ஒன்று ஆண்டுக்கு ஒரு முறை இந்தியாவிலேயோ அல்லது இந்தியாவுக்கு வெளியிலேயோ நடத்துறதுக்கு முயற்சி செய்யணும். இது யார் எடுக்க போகிற முயற்சி எனக்கு தெரியாது. உத்தமம் செய்யக்கூடிய பங்கு என்ன, அந்த மாநாட்டுக்கு வேண்டிய கான்ஃபரன்ஸுக்கு வேண்டிய பேப்பர்ஸுக்கு வேண்டிய உதவிகளையும் அதை கொண்டு போகிற வழிமுறைகளையும் அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் மாநில நடத்தும் பொழுது அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அதுக்கு பல வேலைகள் இருக்கு அந்த இடத்துல. அப்படி வரும்போது அந்த பொறுப்பு யார் எடுக்க போகிறார் அந்த இடத்துல? ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வெளியே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்றால் சென்னையில் அல்லது இந்தியாவில் தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்திலாவது நடத்த வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சென்னை என்று இருக்கின்ற அவசியம் அல்ல. இப்பொழுது சூழ்நிலையில் அது இன்னொரு மாநிலமாக கூட இருக்கலாமே, தவறே கிடையாது. என்ன போக்குவரத்து வசதி மற்றபடி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஆண்டுக்கு ஒரு இணைய மாநாடு அப்படின்ற ஒரு ஏற்பாட்டுக்கு நம்ம வரணும். உத்தமத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா உத்தமத்துக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா பேசலாம், முயற்சி செய்யலாம், ஆனால் செயல்பாட்டு கொண்டு வரணும் இல்லையா? எனக்குள்ள ஒரு ஒரு மன வருத்தம் அதுதான். 2004 இருந்து இது வரைக்கும் வேறு எங்கும் நடக்கலை. என்ன ஒரு 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 விடுபட்டு போயிட்டு ஒரு காலகட்டங்களில் அதை தவிர்த்துக்கலாமா? தவிர்த்துக்கலாம். என்ன ஏன் அந்த வேகம் குறைஞ்சிது இல்லையா? அதற்கு இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் என்னென்னமோ மாற்றங்கள்லாம் ஓடி இருக்குது. சரி, அடுத்த நிலை என்ன? ஓசிஆரா, எஸ்எம்எஸ்ஆ, இல்லை வேப் டூல்ஸ்லாம், பிளாக்பெரி வந்திருக்கு, இல்லை பிளாக்பெரியில் தமிழ் உங்களால் மின்னஞ்சல் அனுப்ப முடியுமா, வாய்ப்பு இருக்கிறதா? தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு தஞ்சாவூர் திருச்சியிலையோ யாரோ உட்காந்து பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அந்த மாநாடு ஒரு நுழைவாசலாக இருக்கும் இல்லையா? இதுதான் நடக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழக அரசு தொழில்நுட்ப செயலாளரோ யாரோ ஒருத்தர் சரி ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துடுறதுக்கு அதுக்கு வேண்டிய நிதி உதவி ஒரு குழுமம் அனைத்துலக குழுமம் ஒன்று ஆரம்பித்து இந்த குழுமம் பொறுப்பெடுத்துக்கிட்டோம். இந்த குழுமம் இந்த ஒரு அமைப்பின் கீழ் வந்து சரி இந்த ஆண்டுக்கு இங்கே அடுத்த ஆண்டுக்கு இங்கே அப்படின்ற ஒரு அட்டவணை போட்டு அதுக்கு வேண்டிய உதவிகளை ஏற்பாடு பண்ணால் வழிகாட்டியாக மட்டுமல்ல அனைத்துலக அரங்கில் தமிழின் வளர்ச்சி கொண்டு போக முடியும். நான் வந்து ஐகேன் போன்ற மீட்டிங்கெலாம் போகும்போது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழில் நடக்கிற நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இந்தியாவிலேயே தமிழுக்கு ஏற்பட்டு உள்ள தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்ற மொழிகளில் வந்தது கிடையாது. தமிழுக்கு எப்படி இணைய மாநாடு நடந்திருக்கோ அதே போல இந்தியாவில் இருக்கிற மற்ற எந்த மொழிகளுக்குமே மொழி சார்ந்த இணைய மாநாடு நடந்தது கிடையாது. இதுதான் வேறுபாடு. நீங்கள் உங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். மற்ற இந்தியா ஹிந்தியோ தெலுங்குவோ கன்னட மொழி பார்த்தாலும் கூட அந்த மொழிகளுடைய தகவல் தொழில்நுட்ப மாநாடுன்னு கிடையாது. ஆனால் தமிழுக்கு அந்த வரலாறு இருக்கு. அதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுதான் அந்த கோரிக்கை.
இது நேரம் வரை பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலும் இணைய உலகில் தமிழனுடைய தேவை, தமிழனுடைய அவசியம், தமிழனுடைய எதிர்காலம், தமிழ் மொழி இணையத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை நம் அதிகாலை வாசகர்கள் முன் பகிர்ந்து கொண்ட சிங்கப்பூரைச் சேர்ந்த திரு மணியன் அவர்களுக்கு அதிகாலை டாட் காம் தன் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது.